الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين وأصلي وأسلم على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد سيد الأولين والآخرين وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد جنيتكم مدفهم لي سهودر سهودري خليه السلام عليكم ورحمة الله وبركاته نعم من دارة الوارم والتوارمك இறை தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னாரின் வாழ்க்கை வரலாற்றிலிருந்து சில விடயங்களை கற்றறிந்து வருகின்றோம். அந்த தொடரில் சென்ற அமர்வில் மதீனா மாநகரத்தின் பூர்வீக மக்களாக வாழ்ந்து வந்த ஒரு யூத கோத்திரத்தினர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூழ்ச்சியும் மோசடியும் செய்ததன் விளைவாக அவர்கள் மதீனா நகரில் இருந்து இழிவான முறையில் விரட்டி அடிக்கப்பட்ட அந்த நிகழ்வை பற்றி படித்தோம். பனு நதீர் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள் நபி அவர்களுக்கு செய்த மோசடியின் காரணமாக மதீனாவில் இருந்து அவர்கள் வெளியேற்றப்பட்டார்கள். அந்த நிகழ்வுக்கு பின்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த தாவாவுடைய பிரச்சார பணியை இன்னும் முன்னெடுத்து செல்ல வேண்டும் என்பதற்காக வேண்டி தயாராகிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் மதீனாவை சூழ உள்ள சில அரேபிய கோத்திரங்கள் மதீனாவின் மீது படையெடுக்கப் போகின்றது என்ற தகவல் நபி அவர்களுக்கு கிடைக்கின்றது. அதனால் அதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜித் என்று சொல்லக்கூடிய நாம் இருக்கக்கூடிய இந்த பகுதி, இந்த கசீம் ரியாத் போன்ற இந்த பகுதியை சார்ந்த இடத்துக்குத்தான் நஜித் என்று சொல்லப்படுகின்றது. நஜித் பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் மதீனாவை தாக்குவதற்காக வேண்டி படையெடுக்கப் போகின்றார்கள் என்ற ஒரு தகவல் நபி அவர்களுக்கு கிடைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நஜிதை இந்த திசையை நோக்கி அவர்கள் தயாராகி மதீனாவில் இருந்து வெளியேறுகின்றார்கள். பனு முஹாரிப் பனு சாலபா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள் இப்படியாக மதீனாவை நோக்கி படையெடுக்கப் போகின்றார்கள் என்ற துப்பு செய்தி நபி அவர்களுக்கு கிடைத்ததும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்து வெளியேறி இந்த நஜித் பகுதியை நோக்கி வருகின்றார்கள். வந்து அந்த மக்களை சற்று அவர்களுடைய உள்ளத்திலே அச்சத்தை போட்டுவிட்டு அந்த எதிரிகளை நபி அவர்கள் எதிர்கொள்ளவில்லை. ஆயினும் இந்த தகவல்கள் கிடைத்த பொழுது அந்த அரேபியர்கள் அவர்களுடைய பாதுகாப்பான இடங்களுக்கு சென்று அவர்களுக்கான பாதுகாப்பை எடுத்துக்கொண்டார்கள். நபி அவர்கள் அந்த மக்களுடைய உள்ளத்திலே இப்படி நாங்கள் தயார் நிலையில் இருக்கின்றோம், எந்த நிலையிலும் நாங்கள் எதிரிகளை எதிர்த்து போரிடுவதற்கான தயார் நிலையில் இருக்கின்றோம் என்ற தகவலை அவர்களுக்கு கொடுத்துவிட்டு நபி அவர்கள் பின்வாங்கி சென்று விட்டார்கள். எந்த யுத்தமும் குறிப்பிடும் அளவுக்கு நடக்கவில்லை. இந்த சம்பவத்தையொட்டி சில சரித்திராசிரியர்கள் இந்த நிகழ்வை ஜாத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய யுத்தம் என்று பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலான சரித்திராசிரியர்கள் இதற்கு கஸ்வத்து நஜித் என்றுதான் இதற்கு பெயர் வைத்திருக்கின்றார்கள். ஆனால் சில சரித்திர ஆசிரியர்கள் ஹிஜ்ரி 4 ஜுமாதல் ஊலா அல்லது ரபி உன் அஸ்தானி என்று சொல்லக்கூடிய 4 அல்லது 5 மாதத்திலே இடம்பெற்ற இந்த நிகழ்வுக்கு ஜாத்துர் ரிகா என்று சரித்திரத்திலே பெயர் வைத்திருக்கின்றார்கள். இந்த பெயர் தவறானது என்பதை இந்த இடத்திலே நூலாசிரியர் சுட்டிக்காட்டுகின்றார். ஏனென்று சொன்னால் ஜாத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய இந்த யுத்தம் நபி அவர்களுடைய காலத்திலே நிகழ்ந்த ஒரு யுத்தம் தான். ஆனால் இந்த யுத்தத்துடைய நிகழ்வுகளை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் முன்னால் சொன்ன இந்த நஜித் யுத்தம் கஸ்வத்து நஜிதுக்கும் ஜாத்துர் ரிகாவுக்கும் இடையில் பெரிய வித்தியாசம் இருக்கின்றது. அதனால் இந்த யுத்தத்துக்கே ஜாத்துர் ரிகா யுத்தம் என்று சொல்லி பெயர் சொல்லுவது பொருத்தம் இல்லை என்று சொல்லி சரித்திர அதாவது நூலாசிரியர் இந்த இடத்திலே சுட்டிக்காட்டுகின்றார். அதற்கு காரணம் என்னன்னு சொன்னால் இந்த நபி அவர்கள் நஜிதை நோக்கி படையெடுத்த சூழலை பொறுத்தவரையில் அது நமக்கு தெரியும் ஹந்தக் என்று சொல்லக்கூடிய நாங்கள் படிக்க இருக்கும் ஹந்தக் என்று சொல்லக்கூடிய அகலி யுத்தத்துக்கு முன்னால் நான்காவது வருடத்திலே தான் இந்த நிகழ்வு நடக்கின்றது. ஆனால் ஜாத்துர் ரிகாண்ட் யுத்தத்திலே அபு ஹுரைரா, அபு மூசல் அஷ்அரி போன்ற முக்கியமான நபித்தோழர்கள் பங்கெடுத்ததாக வரலாறு சொல்லுகின்றது. ஆனால் அபு ஹுரைராவும் அபு மூசல் அஷ்அரி போன்ற சஹாபாக்கள் இஸ்லாத்தை ஏற்றதே ஹைபருடைய யுத்தத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தான். ஹைபருடைய யுத்தம் எப்பொழுது நடந்தது? யாருக்கு சொல்லலாம்? ஹிஜ்ரி 7 ஆண்டு. ஹைபர் யுத்தம் ஹிஜ்ரி 7 ஆண்டு தான் நடைபெறுகின்றது. அப்ப ஹிஜ்ரி 7 ஆண்டு ஹைபருடைய யுத்தத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்னால் தான் அபு மூசா போன்ற நபித்தோழர்கள் இஸ்லாத்துக்கு வந்தார்கள் என்று சொன்னால், அதுவும் அபு மூசா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹைபர் யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் நபியவர்களிடத்திலே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். ஆகவே இந்த நிகழ்வுகளை வைத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அந்த தாத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய யுத்தத்திலே அபு மூசா அபு ஹுரைரா பங்கெடுத்தார்கள் என்றிருந்தால் அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்ததுக்கு பின்னால் தான் யுத்தத்திலே பங்கெடுத்திருக்க வேண்டும். ஆகவே இந்த நிகழ்வுக்கு தாத்துர் ரிகா என்று சொல்லி பெயர் சொல்லுவது பொருத்தமற்றது என்று நூலாசிரியர் இந்த இடத்திலே குறிப்பிடுகின்றார். அதோடு இன்னும் ஒரு ஆதாரத்தை முன்வைக்கின்றார். அதாவது தாத்துர் ரிகா என்று யுத்தத்திலே தான் பயத்துக்காக அச்சத்துக்காக வேண்டி சொல்லக்கூடிய தொழுகை கடமையாக்கப்பட்டது. குர்ஆன்ல அல்லாஹு தஆலா பயத்துடைய நேரத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய யுத்தம் மும்முரமாக நடந்து கொண்டு அல்லது யுத்தத்துக்காக வேண்டி இரண்டு அணியினர்களும் தயாராக இருக்கக்கூடிய நேரத்தில் தொழுகையுடைய நேரம் நுழைந்து விட்டது என்று சொன்னால் எப்படி தொழ வேண்டும்? இது ஃபிக்ஹுடைய ஒரு முக்கியமான மசாலா. எப்படி அந்த எதிரிகள் முழுமையாக இந்த முஸ்லிம்களுடைய அணி தொழுகையில் ஈடுபட்டார்கள் என்று சொன்னால் பல பக்கங்களிலிருந்தும் வந்து அவர்களை தாக்கி அழித்து விடலாம். ஆகவே அந்த நிலையில் ஒரு அணியினர்கள் தொழ வேண்டும், மற்ற அணியினர்கள் ஆயுதம் தரித்தவர்களாக பாதுகாத்திருக்க வேண்டும், அவர்கள் ஒரு ரக்காத்தை முடித்ததற்கு பின்னால் இவர்கள் வந்து சேர வேண்டும் என்று குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹு தஆலா அந்த சலாத்துல் ஹௌஃப் என்று சொல்லக்கூடிய விதிமுறையை, அது எந்த முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்பதை தெளிவாக சொல்லியிருக்கின்றார். நபி அவர்கள் அதை நிகழ்த்தி காட்டினார்கள். எந்த யுத்தத்தில் அது நடந்தது என்று சொன்னால் இதனுடைய சட்டம் உஸ்வான் என்று சொல்லக்கூடிய யுத்தத்துடைய நேரத்தில் தான் சட்டம் இறங்கிய பொழுதிலும் முதல் முதலாக ஜாத்துர் ரிகா என்று சொல்லக்கூடிய யுத்தத்துடைய நேரத்தில் தான் நபி அவர்கள் என்ன செய்தார்கள்? சலாத்துல் ஹௌஃபை முதன் முறையாக சொல்லுதார்கள். ஆகவே இந்த ஹிஜ்ரி 4 வருடம் நடந்த இந்த நிகழ்வுக்கு ஜாத்துர் ரிகா என்ற பெயர் சூட்டுவது எந்த வகையிலும் பொருத்தமில்லை என்பதை நூலாசிரியர் இந்த இரண்டு ஆதாரங்களையும் அடிப்படையாக வைத்து சொல்லியிருக்கின்றார்கள். எது எப்படி இருந்தாலும் இந்த கஸ்வத்து நஜித் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு ஹிஜ்ரி 4 ஆண்டு, ஹிஜ்ரி 4 ஆண்டே ரபி உனிஸ்தானி அல்லது ஜுமாதல் ஊலா 4 மாதம் அல்லது 5 மாதத்திலே நிகழ்ந்தது. ஆனால் அதற்கு பெயர் கஸ்வத்து நஜித் என்று சொல்வதுதான் பொருத்தம். ஜாத்துர் ரிகா என்ற பெயரை அதற்கு சூட்டுவது பொருத்தமற்றது. அடுத்த இன்னொரு நிகழ்வு ஹந்தக்குக்கு, ஹந்தக்குடைய யுத்தத்துக்கு ஒரு சில நாட்களுக்கு அல்லது ஒரு சில காலத்துக்கு முன்னால், சுமாராக ஒரு வருடத்துக்கு முன்னால் என்று சொல்லலாம், பத்ரினி ஸ்தானியா 2 பத்ர் உடைய யுத்தத்தையும் சரத்திராசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதிலே யுத்தம் எதுவும் நடைபெறாத பொழுதிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படையெடுத்து பத்ருடைய இடத்துக்கு மீண்டும் ஒருமுறை சென்றார்கள் என்ற காரணத்தினால் இதுக்கு கஸ்வத்து பத்ர் என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே இந்த யுத்தங்களுக்கான பெயரை சொல்லக்கூடிய நேரத்தில் நாங்கள் விளக்கினோம் கஸ்வா என்று சொல்வதும் சரியா என்று சொல்வதும். வரலாற்று ஆசிரியர்கள் இரண்டையும் இரண்டு பெயர்களை கொண்டு அழைக்கின்றார்கள். கஸ்வா என்று சொன்னால் எந்த படையிலே நபியவர்கள் பங்கெடுக்கின்றார்களோ, ஒரு படையை நபியவர்கள் தயார்படுத்தி ஒரு எதிரியை எதிர்கொள்வதற்காக வேண்டி ஒரு போர்ப்படையை நபியவர்கள் தயார்படுத்தி எடுத்து அதிலே தாமும் பங்கெடுத்தார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன பெயர்? கஸ்வா என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. இன்னும் சில சமயங்களில் நபியவர்கள் என்ன செய்வார்கள்? படையை தயார்படுத்தி ஒரு தோழருடைய தலைமைத்துவத்திலே அந்த படையை அனுப்பி வைப்பார்கள். நபியவர்கள் மதீனாவில் இருந்து விடுவார்கள். இதற்கு என்ன பெயர் சொல்லப்படும்? சரியா. இதுக்கு என்ன பெயர் சொல்லப்படும்? சரியா என்ற பெயரையும் இந்த சரத்ராசிரியர்கள் சீராவுடைய இந்த அறிஞர்கள் இரண்டு விதமான சிறிய வித்தியாசத்தை சொல்லி விளக்கியிருக்கின்றார்கள். ஆகவே கஸ்வா என்று சொல்வது நபியவர்கள் எந்த படையிலே பங்கெடுக்கின்றார்களோ அதுக்கு கஸ்வா என்று சொல்லப்படும். அதிலே யுத்தம் நடைபெற்றாலும் யுத்தம் பெறாவிட்டாலும் அதுக்கு கஸ்வா என்று சொல்லப்படும். ஆகவே சில படைகளை நபியவர்கள் திரட்டி சென்றார்கள். பல சம்பவங்களை நாங்கள் பார்த்தோம். அதிலே குறிப்பிடும் அளவுக்கு எந்த மோதல்களையும் நாங்கள் காணவில்லை. எதிரிகளோட நேருக்கு நேராக சந்திக்கக்கூடிய நிலைமை நபியவர்களுக்கு ஏற்படவில்லை. ஆனாலும் வரலாற்றில் அதற்கு கஸ்வா என்ற பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே இந்த கஸ்வத்து பத்ரினி ஸானியா 2 பத்ருடைய யுத்தத்துக்கும் அந்த அடிப்படையில் தான் பெயர் சொல்லப்பட்டிருக்கின்றது. அதனுடைய நிகழ்வுகளை எடுத்து பார்க்கக்கூடிய நேரத்தில் அதிலே குறிப்பிடும் அளவுக்கு எந்த யுத்தமும் நடைபெறவில்லை. இதற்கான காரணம் என்னன்னு சொன்னால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தெரியும், உஹுதுடைய யுத்தத்திலே ஒரு வெற்றி தோல்வி என்ற ஒரு நிலை இல்லாமல் இரு படையினர்களும் தத்தமது இருப்பிடங்களுக்கு பிரிந்து சென்றதை பார்த்தோம். அந்த நேரத்திலே அபு சுஃபியான் ஒரு சூளுரை விட்டுவிட்டு சென்றார், நாங்கள் அடுத்த வருடம் பத்ரில் மீண்டும் சந்திப்போம். நபி அவர்கள் என்ன சொன்னாங்க? பரவாயில்லை சந்திப்போம். நபி அவங்க பின் வாங்குவாங்களா? நபி அவங்க என்ன சொன்னாங்க? பரவாயில்லை சந்திப்போம். சோர்களே, இப்ப இதுல நிறைய பேர்களுக்கு இந்த சீராவை படிக்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு செய்தான் ஒரு பெரிய கேள்விக்குறி உள்ளத்தில் எழுந்து கொண்டே இருக்கின்றது. என்னப்பா, நபியுடைய வரலாறு என்று படிச்சா முழுக்க முழுக்க யுத்தம் தானா? அப்படித்தானே விளங்குது. இந்த இடத்துல படிக்கிற எல்லாமே என்ன பதில்? உஹது, ஹந்தக்கு, ஹைபரு, தபூக்கு, ஹுனைனு, என்னப்பா இது? நபியுடைய வாழ்க்கையை முழுக்க யுத்தம் தானே செய்திருக்கின்றார்கள் என்று ஒரு பெரிய கேள்வி வருதா இல்லையா? ஒரு பெரிய கேள்வி உள்ளத்தை உறுத்துகின்றது. அப்ப இந்த காவிர்கள் சொல்றதுல ஏதோ நியாயம் இருக்குதானே அப்படின்னு சில பலவீனர்கள் நினைப்பார்கள். இந்த வாளினால் பரத்தப்பட்ட மார்க்கம் என்று சொல்றதே உண்மைதானே என்ற மாதிரியான ஒரு எண்ணமும் சில பலவீனர்களுடைய உள்ளத்திலே வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றதா இல்லையா? இருக்கத்தான் செய்யும். ஆனால் இந்த யுத்தங்களுடைய முறைகளையும் இதை பற்றி ஒரு அருமையான ஒரு விளக்கத்தை நாங்கள் ஏற்கனவே சொன்னதை போன்று இந்த நூலாசிரியர் பிற்குறிப்பாக இந்த சீராவுடைய கடைசி பகுதியிலே மிக அழகாக நபியவர்கள் மேற்கொண்ட யுத்தத்துடைய நோக்கங்கள், குறிக்கோள்கள், அதனுடைய விளைவுகளை பற்றி மிக அருமையான ஒரு இரத்தின சுருக்கமான ஒரு விளக்கம் தந்திருக்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தில் அதை பார்க்கலாம். நம்ம சும்மா அடிக்கடி இந்த விஷயத்தை கேள்வியாக எழுப்பி நாங்கள் சொல்ற காரணம் என்னன்னு கேட்டால், இப்ப இந்த சமகாலத்தில் இப்படியான சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றது. ஆகவே இந்த யுத்தங்களுடைய நிகழ்வுகளை எல்லாம் எடுத்து பார்த்தோம் என்று சொன்னால், இந்த பெரும்பாலான யுத்தங்களை நபியவர்கள் தாமாக வாங்கி கட்டிக்கொள்ளவில்லை. எதிரிகளை எதிர்த்து தாக்குவதற்காக வேண்டி மேற்கொள்ளப்பட்ட யுத்தம் தான் அதிகம். ஒரு சில சமயங்களில் மாத்திரம்தான் நபியவர்கள் யுத்தத்துக்கு தாமாகவே தயாராகி வெளியாக இருக்கின்றார்கள். பத்ருடைய யுத்தம் ஆகப்பெரிய யுத்தமாக யௌமுல் ஃபுர்கான் என்று குர்ஆனிலே சொல்லப்படக்கூடிய பத்ருடைய யுத்தமும் யதார்த்தத்திலே எது? அது ஒரு யுத்தம் அல்ல. உண்மையாக யுத்தத்துக்காக நபியவர்கள் தயாராகி செல்லவில்லை. தங்களுடைய சொத்துக்கள், இழந்த சொத்துக்களை மீட்டி எடுப்பதற்காக வேண்டி அநியாயமாக சூறையாடப்பட்ட சொத்துக்களில் ஒரு பகுதியையாவது அந்த அபு சுஃபியானுடைய வணிக கூட்டத்திலே இருந்து பெற்று இந்த தோழர்களுடைய உள்ளத்தை கொஞ்சம் சமாதானப்படுத்துறது கொஞ்சமாவது கொடுப்போமே. அடை, இவ்வளோ இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நான் மதீனாவுலே நிறுவி அவர்கள் அவ்வளோ பாரிய சொத்தை மக்காவுல அந்நியாயமாக எந்த ஒரு நியாயமும் இல்லாமல் விட்டுவிட்டு வந்ததற்கு பின்னால் என்னிடத்தில் அவர்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு பெரிய சொத்து இல்லையே, அவர்களுக்குரிய சொத்து தானே, அதில் ஒரு பகுதியாவது எடுத்து தோழர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு கொஞ்சமாவது உள்ளத்துக்கு சமாதானத்தை கொடுத்துடலாமே என்ற ஒரு குறிக்கோளோட தான் நம்பி அவங்க வெளியானாங்க. எதுக்கே? பதிலுக்கு வெளியானாங்க. ஆனால் அந்த வணிக கூட்டம் கிடைக்கவும் இல்லை. எதிர்பார்த்த அந்த வணிக கூட்டம் தப்பிவிட்டது. ஆனால் அவர்கள் அந்த காவிர்கள் கைவிடவும் இல்லை, விடாப்பிடியாக நிற்கின்றார்கள். முகம்மதுக்கு இந்த அளவு ஒரு பெருமை மமதை வந்து விட்டதா? எங்களை மக்கத்து குறைசிகளாகி எங்களை எதிர்த்து போரிடுவதற்கு துணிவு வந்து விட்டதா? அதற்கு நாங்கள் இடமளிக்க கூடாது என்று அவர்கள் வந்தார்கள். நபி அவர்கள் அந்த இடத்திலே பெரிய அளவு ஆயுதங்கள் இல்லாத பொழுதிலும் யுத்தத்துக்காக வேண்டி ஈமானிய பலத்துடன் தயாராகி மிகப்பெரிய வெற்றியை அல்லாஹு தாலா நபிக்கும் தோழர்களுக்கும் வழங்கினார். இது போன்றுதான் உஹதுடைய யுத்தம். அவர்கள் தான் படையெடுத்தார்கள். ஹந்தக்குடைய யுத்தம் பின்னால் வரும். அதற்கும் அந்த கூட்டுப்படையினர்கள் மதீனாவை முற்றுகையிட்டார்கள். ஹைபருடைய யுத்தம் இது போன்று எல்லா யுத்தங்களும் போன்று, பெரிய பெரிய எல்லா யுத்தங்களும் போன்றே அந்த காவிர்களை மறிப்பதற்காக வேண்டி, அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காக வேண்டித்தான் இந்த யுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அடுத்த சோர்களே, நாங்கள் ஒரு பாரிய குறிக்கோள், நபி அவர்களுடைய ஒரு பாரிய இலக்கு என்ன இருந்தது? இந்த இஸ்லாமிய பிரச்சாரத்தை முழு உலகத்துக்கும் எடுத்துச் செல்வது. மொத்தத்தில் நபியவர்கள் இந்த யுத்தத்திலே தான் அவர்களுடைய காலத்தை கழித்திருந்தார்கள் என்று சொன்னால், இஸ்லாம் பிரச்சாரத்தினால் இந்த அளவு பரவி இருக்குமா? நிச்சயமாக பரவி இருக்க முடியாது. ஆனால் நபியவர்கள் இந்த இரண்டையும் பரல்லாக அதை வந்து அவர்களுடைய தற்பாதுகாப்புக்காக வைத்துக் கொண்டு அந்த குறிக்கோளை இலக்கை நோக்கி செல்வதிலே எந்த தளர்ச்சியும் இருக்கவில்லை. அதுல சரியாக கரெக்டாக பயணித்துக் கொண்டுதான் இருந்தார்கள் நபியும் தோழர்களும். அவ்வப்போதே அந்த ரஜியுடைய சம்பவம், பேர் மவுனாவுடைய சம்பவம், அவ்வளவு தோழர்களை கூட நபியவர்கள் அனுப்பி வைத்தார்கள் பிரச்சாரத்துக்காக வேண்டி. சூழ்ச்சி செய்யப்பட்டது, தந்திரமாக மோசடி செய்யப்பட்டு அவர்கள் கொலை செய்யப்பட்ட பொழுதிலும் திருப்பி திருப்பி கூட அந்த தோழர்களை அனுப்பி அந்த பிரச்சார பணியிலே மிகவும் மும்முரமாகத்தான் நவியும் தோழர்களும் ஈடுபட்டார்கள். ஆகவே அதிலே எந்த தளர்ச்சியையும் எந்த பின்னடைவையும் காண முடியவில்லை சரித்திரத்திலே. அடுத்து சோர்களே, ஒரு பிரச்சார பணியை, ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை, இது எந்த நாடாக இருந்தாலும் தங்களுடைய இருப்பை, தங்களுடைய ஆட்சியை தக்க வைத்துக் கொள்வதாக இருந்தால், இது போன்ற நாடுகளில் கூட, இப்ப இந்த நாட்டில் தென்பகுதியில் நடக்கக்கூடிய யுத்தத்தை பொறுத்தவரையில் இது இவர்களாக வாங்கி எடுத்துக்கொண்ட ஒரு யுத்தமா இல்லை. தங்களுடைய எல்லைக்குள்ளே வந்து மக்களுக்கு, மக்களை அச்சுறுத்தி, தன் நாட்டுடைய இவ்வளவு நிம்மதியாக இருக்கக்கூடிய நாட்டுடைய நிம்மதியை குலைப்பதற்காக வேண்டி அந்த அக்கிரமக்காரர்கள் துணிவு பெறக்கூடிய நேரத்தில் நாங்கள் கண்மூடித்தனமாக மேலே பார்த்துட்டு இருந்தோம் சொன்னா நடக்கும், நாடு பறிபோய்விடும் வரைக்கும் நமக்கு ஒன்று தெரியாது. ஆகவே அந்த அடிப்படையில் இவ்வளவு சிரமத்தோட, பல வருடத்தின் சிரமத்தோட மக்காவுல இருந்து பல ஏற்பாடுகள், நபியவங்க ஏற்கனவே நாங்கள் படிச்சிருக்கின்ற பைஅத்துல் அகபா என்று சொல்லக்கூடிய அந்த அகபாவுடைய ஒப்பந்தங்களை செய்தே நபி அவர்கள் அந்த அத்திவாரத்தை மதீனாவுல இட்டு மிகப்பெரிய தியாகங்களோடு கொண்டு வந்து நிறுவிய இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை இவ்வளவு லேசாக கைவிட்டு விடலாமா? தன்னுடைய அந்த குறிக்கோளை, இலக்கை அடைய முடியவில்லை, அடைய முடியாமல் போய்விடும். ஆகவே நபி அவர்கள் மதீனாவுக்கு வந்ததுடைய நோக்கமே மதீனாவை ஒரு முக்கியமான கேந்திர ஸ்தலமாக வைத்து தாவாவை, பிரச்சாரத்தை மேற்கொள்ள வேண்டும் என்பதற்காக. அப்ப அதற்கு ஒரு நிம்மதியான சூழல் வேண்டுமதே இல்லையா? இல்லையா, நிம்மதியான ஒரு சூழல் தேவை. தோழர்கள் நிம்மதியாக நடமாடக்கூடிய ஒரு சூழல் தேவை. அவர்களுடைய வியாபார உலக விடயங்களில், அதே போன்று பிரச்சார பணியிலும் நிம்மதியாக நடமாடக்கூடிய ஒரு சூழல் மதீனாவிலே தேவை. மதீனாவுக்கு வெளியே சென்று அவர்கள் அந்த பிரச்சார பணியை செய்ய வேண்டும். ஆகவே சுற்று வட்டாரத்திலே உள்ள எதிர்ப்புகளை தணிக்க வேண்டும் என்ற நிர்பந்த சூழல் அந்த ஆட்சிக்கு இருக்கதா இல்லையா? தலைமைத்துவத்துக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் தான் நபி அவர்கள் இந்த யுத்தங்களை மேற்கொண்டார்கள். இன்னும் பல காரணங்களை அந்த குறிப்பில் எங்களுக்கு பார்க்கலாம். ஆகவே இந்த அடிப்படையில் அபூ சுஃபியான் சூளுரை விடுத்து சென்றதை நபி அவர்கள் ஏற்றதன் காரணமாக நபி அவர்கள் கிறிஸ்துக்கு பின்னால் 626 ஆண்டு ஹிஜ்ரி 4 வருடம், ஹிஜ்ரி 4 வருடம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டி பத்ரை நோக்கி சுமாராக, அதாவது 1500 போராளிகளோட 10 குதிரை வீரர்களையும் அழைத்துக் கொண்டு நபி அவர்கள் அந்த கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மீண்டும் மக்கா மதீனாவிலிருந்து பத்ரை நோக்கி பயணிக்கின்றார்கள். நீண்ட பயணம், பத்ரை நோக்கி பயணிக்கின்றார்கள். அந்த நேரத்திலே அந்த படைக்கு தளபதியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி இப்னு அபி தாலிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சாட்டி விடுகின்றார்கள். மதீனாவிலே தன்னுடைய கலீஃபாவாக, பிரதிநிதியாக அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை சாட்டிவிட்டு நபி அவர்கள் பத்ருக்கு சென்று கூடாரமிட்டு அங்கே முஷ்ரிக்களை எதிர்பார்த்து, மக்கத்து காவிர்களை எதிர்பார்த்திருக்கின்றார்கள். அபூ சுஃபியானும் அந்த வாக்கை நிறைவேற்றுவதற்காக வேண்டி 2000 போர் வீரர்களும் 50 குதிரை வீரர்கள் உட்பட 2000 போர் வீரர்களோட மர்ரு பஹ்ரான் என்று சொல்லக்கூடிய இடத்தை வந்தடைகின்றான். அது வந்து சுமாராக, அதாவது மக்காவுல இருந்து ஒரு நாள் பயணம் செய்யக்கூடிய தூர அளவில் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து அங்கே மஜன்னா என்று சொல்லக்கூடிய இடத்திலே அவரும் அபூ சுஃபியானுடைய படையும் இறங்குகின்றது. அவருடைய படையில 2000 போர் வீரர்கள், 50 குதிரை வீரர்கள் உட்பட 2000 போர் வீரர்களோட வந்திறங்கியிருக்கின்றார்கள். ஆனால் அபூ சுஃபியானுக்கு வரும் வழியில இந்த யுத்தத்தில் பெரிய அளவு ஒரு இஷ்டம் விருப்பம் இருக்கல. ஆனாலும் ஒரு வாக்கு கொடுத்துட்டேனே முகமதுக்கு, ஒரு சூளுரை விடுத்து விட்டேனே, நானாகத்தானே இந்த சூளுரையை விடுத்தேன், அதனால் இதை நிறைவேற்றியாக வேண்டும், இல்லை என்றால் அது ஒரு பெரிய அவப்பேரை எனக்கு ஏற்படுத்திவிடும். யாருக்கு மத்தியில? குறைஷிகளுக்கு மத்தியில. அதுல வேற பத்ருடைய இழப்பை இதுவரைக்கும் ஈடு செய்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படவில்லை. பல சந்தர்ப்பங்கள் அபூ சுஃபியான் பார்த்தாரா இல்லையா? பல சந்தர்ப்பங்களை எதிர்பார்த்தாரே, அதுல மிக முக்கியமாக உஹுதை எதிர்பார்த்தாரு. உஹுதிலையும் அந்த அளவுக்கு, அவர் எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு வெற்றியை அவரால் அடைந்து கொள்ள முடியவில்லை. அதனால இது ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தலாம் என்றுதான் அந்த சூளுரையை விடுத்தார். ஆனால் வெளியாகி வரக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அந்த அபூ சுஃபியானுடைய உள்ளத்துல அந்த அச்சத்தை போட்டிருப்பான் சில சமயத்தில். ஆகவே ஒரு அச்சத்தோட, ஒரு பெரிய ஒரு விருப்பம் இல்லாம தான் அந்த யுத்தத்துக்காக வேண்டி வெளியேறி வருகின்றார். வெளியேறி வந்து மர்ரு பஹ்ரான் என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துக்கு வந்ததற்கு பின்னால் அவருடைய அந்த உறுதி வந்து, அவர் ஒரு பெரிய போராளி, பெரிய சாதாரணமானவர் அல்ல அபூ சுஃபியான் என்றவரே, ஒரு பெரிய போராளி, ஒரு யுத்த தளபதி. ஆனால் அந்த சக்தி, அந்த தேட்டம் அவருடைய உள்ளத்துல கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து தோழர்களை பார்த்து சொல்றாரு, யா மாஷர குறைஷ், குறைஷிகளே, இந்த வருடம் வந்து ஒரு வறட்சி நிறைந்த ஒரு வருடமாக இருக்கின்றது. இந்த வறட்சியில, இந்த சூடு காலத்தில் நம்ம மதீனாவுடைய படை எதிர்த்து போர் புரிவதை வந்து நான் நல்லதாக காணவில்லை. அதனால நல்ல செழிப்பான ஒரு வருடத்துல, அடுத்த வருடத்துல ஒரு செழிப்பான ஒரு காலத்துல நாங்க என்ன செய்வோம், அவர்களோட யுத்தம் செய்வதற்கு நாங்க தயாராகுவோம். எனக்கு விரும்புறது திரும்பி போறதுக்கு, மக்காவுக்கு திரும்பி போறதுக்கு விருப்பமா இருக்குது, நீங்களும் விரும்புறீங்களா, உங்களுக்கு விரும்பினா திரும்பி விடலாம் என்று சொன்ன நேரத்தில் அவர்களும் பார்க்கின்றார்கள். அவர்களுடைய மனோநிலை இப்படிதான் இருந்தது. அபு சுஃபியானுடைய ஒரு வலுக்கட்டாயப்படுத்துதல் அல்லது அந்த சூளுரையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி அழைத்து வந்தார் போன்றே அவர்கள் வந்திருந்தார்கள். அதனால் அவர்களும் மனதை சமாதானப்படுத்திக் கொண்டு, அபு சுஃபியான் இந்த நிலைமை அறிஞ்சிருப்பார், யுத்த தளபதி தானே, போராளிகளுடைய மனோநிலை அறிந்துதான் இந்த போட போட்டிருப்பாரு, அது சரியாக எடுபட்டு விட்டது. அவர்கள் அப்படியே மரியாதையாக அமைதியாக பின்வாங்கி சென்று விடுகின்றார்கள், பின்வாங்கி சென்று விடுகின்றார்கள். நபியோ சஹாபாக்களோடு அந்த இடத்திலே சுமாராக 8 நாட்கள் தங்கி இருந்தே, பத்ர் என்பது ஒரு வியாபார கேந்திர ஸ்தலமாக இருந்தது, அங்க சில பிசினஸ்களை செய்து பெரிய அளவுல இலாபங்களையும் பெற்றுக்கொண்டு மதீனாவுக்கு எந்த அளவுல எதிரிகளை சந்திக்காத நிலையில் திரும்பி விடுகின்றார்கள். இதற்கு வந்து சரித்திரத்திலே பத்ருல் மௌஇத், பத்ருல் மௌஇத் என்று சொன்னால் வாக்களிக்கப்பட்ட அந்த இடத்துக்கு சென்று நடந்த சம்பவம் என்று சொல்லியும் பேர் சொல்லப்பட்டிருக்கிறது. பத்ரு சானியா இரண்டாவது பத்ரண்டு, பத்ருல் ஆஹிரா அடுத்த பத்ரு, பத்ரு சுஹ்ரா இந்த பேரெல்லாம் சரித்திரத்தில், அதாவது சரித்திர ஆசிரியர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். பத்ருல் மௌஇத், பத்ரு சானியா, பத்ருல் ஆஹிரா, பத்ரு சுஹ்ரா, பத்ரு சுஹ்ரா என்று சொல்லக்கூடிய எல்லா பெயர்கள் கொண்டும் இந்த சம்பவம் அழைக்கப்படுகின்றது. ஆனால் இதிலே குறிப்பிடும் அளவுக்கு எந்த மோதல்களும் யுத்தங்களும் இடம்பெறவில்லை. அடுத்தது வந்து ஹந்தக்குக்கு முன்னால் நடந்த இன்னொரு முக்கியமான நிகழ்வுதான் கஸ்வத்து தூமத் அல் ஜந்தல். தூமத் அல் ஜந்தல், தூமா என்ற பேர் இன்றைக்கு கேள்விப்பட்டிருக்கிறதா இல்லையா, எங்க இருக்குது தூமா, எங்க இருக்குது சிரியாவுல தூமா, எங்க இருக்குது தூமா, சிரியாவுல இருக்கக்கூடிய, சிரியாவுல டமஸ்கஸ்க்கு அண்மையில் இருக்கக்கூடிய பகுதி அந்த ஷாம், தூமா என்று சொல்றது. சரி, அந்த தூமத்துல் ஜுந்துல் என்று சொல்லக்கூடிய இந்த யுத்தத்துடைய முறையை பொறுத்தவரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இரண்டாவது பத்ரில் இருந்து திரும்பியதற்கு பின்னால் மதீனாவுல ஒரு அமைதியான சூழல், மதீனாவுல ஒரு அமைதியான சூழல். ஏன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த படையை திரட்டி சென்றாலும் அங்கே எதிரிகளுக்கு ஒரு அச்சத்தை கொடுத்து விட்டு தான் மதீனாவுக்கு திரும்பி விடுகின்றார்கள். ஆகவே நயவஞ்சகர்கள், யூதர்கள், அதே போன்று சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அரபியர்கள், இவங்க எல்லார்த்தையும் ஒரு வகையான ஒரு அச்சம், ஒரு வகையான ஒரு அச்சம் வந்தது. அதனால ஒரு நிம்மதியான சூழ்நிலையில் தான் நபி அவர்கள் பத்ரு இரண்டாவது பத்ருக்கு பின்னால மதீனாவில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே துப்பு செய்திகள் வருகின்றது. தூமத்துல் ஜந்தல் என்று சொல்லக்கூடிய இடத்திலே சில நாட்டுப்புறத்து அரபியர்கள் இருந்து கொண்டு வழிப்பறை கொள்ளை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஏன், ஷாமுக்கும் அதாவது மதீனாவுக்கு ஷாம் மக்கா இந்த வழியில வந்து நிறைய வியாபார கூட்டங்கள் போய் வரக்கூடிய பாதை, அந்த பாதைகளை வழிமறித்து மக்களிடத்திலே வியாபார பொருட்களை அபகரிக்கின்றார்கள் என்ற ஒரு செய்தி நபி அவர்களுக்கு கேள்விப்படுகின்றது. ஆகவே அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும், அவர்களை தடுத்து நிறுத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கின்றார்கள், ஒரு படையை தயார் செய்கின்றார்கள். அதே நேரத்தில் நபி அவர்களுக்கு செய்தி வருகின்றது, இவர்களுடைய இந்த முயற்சி வந்து சில சமயம் மதீனாவை நோக்கி படையெடுப்பாக மாறிவிடலாம், நாளடைவில் இவர்கள் அந்த வியாபார கூட்டங்களை வணிக கூட்டங்களை வழிமறித்து மறித்து வந்து மதீனாவை நோக்கி இவர்கள் படையெடுத்து விடலாம் என்ற ஒரு செய்தி நபி அவர்களுக்கு கிடைக்கின்றது. ஆகவே இதை முன்கூட்டியே தடுத்து நிறுத்திவிட வேண்டும் என்பதற்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிபா இப்னு உர்ஃபுதா, சிபா இப்னு உர்ஃபுதா அல் கிஃபாரி என்று சொல்லக்கூடிய நபி தோழரை மதீனாவிலே ஹலீஃபாவாக தங்களுடைய பிரதிநிதியாக நியமித்து விட்டு நபி அவர்கள் 1000 பேர்களை எடுத்துக்கொண்டு, 1000 பேர்களோட ரபியுல் அவ்வல் மாதம் ஹிஜ்ரி 5ஆம் வருடம் ரபியுல் அவ்வல் பிறை 25, ரபியுல் அவ்வல் பிறை 25லே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தூமத்துல் ஜுந்துலை நோக்கி தங்களுடைய படையை எடுத்து செல்லுகின்றார்கள். ஆகவே அது வந்து ஒரு அடுத்த நாடு போன்று, சிரியா ஷாமுக்கு போக வேண்டும் என்ற காரணத்தினால நபி அவங்க பனு உதுரா என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள் இருந்து மத்கூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதரை வழிகாட்டியாக, ஏன் தங்களுடைய எல்லைகளை தாண்டி பயணிக்க வேண்டும் என்ற காரணத்தினால அந்த மனிதரை ஒரு வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு, வழிகாட்டியாக எடுத்துக்கொண்டு நபி அவர்கள் தங்களுடைய பயணத்தை தொடர்கின்றார்கள். அந்த பயணம் செய்யக்கூடிய நேரத்தில் நபி அவர்கள் இரவுலே பயணிப்பார்கள், பகல் நேரத்திலே தங்கிவிடுவார்கள், பகல் நேரத்தில் தூங்குவார்கள். எதற்காக என்று சொன்னால் வழிப்பறை கொள்ளையர்கள் இரவு நேரத்திலேதான் இந்த சதிநாசகார செயல்களில் ஈடுபடுவார்கள். அப்ப நபியுடைய எதிர்பார்ப்பு எதுவாக இருந்தது, அவங்க இந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அவர்களை போய் தாக்க வேண்டும், இந்த பகல்ல அவங்கள கண்டுகொள்ள முடியாது. இரவு நேரத்தில்தான் பெரும்பாலும் இந்த அநியாயங்கள் ஈடுபடுவாங்க, திருட்டு வேலைகள்ல கொள்ளை வேலைகள் ஈடுபடுவாங்க. ஆகவே பகல்ல நபியை அவங்க ஓய்வெடுத்து விட்டு இரவுலதான் பயணிப்பார்கள். அந்த இடத்துக்கு அந்த தவறை அந்த அநியாயத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை போய் தாக்கி அவர்களை தடுத்து நிறுத்தி விடலாம் என்ற எதிர்பார்ப்பில் நபி அவர்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் இந்த தகவல்கள் அவர்களுக்கு கிடைத்தது போன்று அவர்கள் ஓடி ஒளித்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த இடத்துக்கு செல்வதற்கு முன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஒட்டகங்கள் ஆடுகள் மேய்ந்து கொண்டிருந்த அந்த இடங்களில் இருந்த ஆடுகள் ஒட்டகங்களை எடுத்துக்கொண்டே அந்த மேய்த்து கொண்டிருந்த இடையர்களையும் அடித்துவிட்டு நபி அவர்கள் அப்படியே பயணத்தை தூமத்துல் ஜுந்தலை நோக்கி நகர வைக்கின்றார்கள். ஆனால் அங்கே அவர்கள் ஓடி ஒளித்து விடுகின்றார்கள். யாரையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு நபி அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த தூமத்துல் ஜுந்தல் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து ஷாமுடைய நுழைவாயில், ஷாமுடைய நுழைவாய் வாயில் பகுதியிலே இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகரம். இன்றைக்கு தூமான்னு சொல்லக்கூடிய முக்கியமான நகரம், அந்த நகரங்கள் எல்லாம் இன்று குட்டிச்சுவராக அந்த அதாவது அசதுடைய படையினால தாக்கப்பட்டு ஒரு மிக மோசமான நிலையில் தான் அந்த நகரங்கள் எல்லாம் இருந்து கொண்டிருக்கின்றது. அப்ப டமஸ்கஸ்ல இருந்து 5 நாள் பயணம் செய்யக்கூடிய தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் தான் தூமான்னு சொல்லக்கூடிய பகுதி. மதீனாவில் இருந்து சுமாராக 15 இரவுகள் பயணிக்க வேண்டிய ஒரு தூரத்திலே இடம்பெற்றிருந்தது. சரி, இப்ப இந்த நிகழ்வுக்கு பின்னால், இந்த நிகழ்வுகள் எல்லாம் நடந்ததற்கு பின்னால் ஏற்கனவே சொன்னதை போன்று விசேஷமாக மதீனாவில் இருக்கக்கூடிய இன்னும் ஒரே ஒரு கோத்திரத்தினர்கள் தான் இருக்கிறாங்க. ஏற்கனவே பனு கைனுகா இனர்கள் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டார்கள். பனு நதீர் கோத்திரத்தினர்கள் மதீனாவில் இருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். இருக்கிறவங்க யாரு யார் இருக்கிறாங்க? பனு குறைவா, பனு குறைவா மாத்திரம் தான் இருக்கிறாங்க. பனு குறைவா பாக்குறாங்க நிலைமை மோசம், எங்களுடைய இருப்பை நாங்கள் தக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால், சொத்துக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னா, அந்த பழைய அக்ரிமெண்ட்டுகளை சரியாக சரி செய்து முகமதோட நல்ல முறையில் எங்களோட உறவை வந்தே நயவஞ்சகத்தனமாகவாவது நல்ல முறையிலே நாங்கள் மெயின்டைன் பண்ணணும், அதை கொஞ்சம் சரிவர கடைபிடிக்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்த சூழ்நிலைக்கு யார் தள்ளப்படுகின்றார்கள்? பனு குறைதா கோத்திரத்தினர்கள் தள்ளப்படுகின்றார்கள். பனு குறைதா கோத்திரத்தினர்கள் தள்ளப்படுகின்றார்கள். இந்த நிலையில் அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? அந்த அக்ரிமெண்ட்டுகளை கொஞ்சம் கடைபிடிச்சு கொஞ்சம் கொஞ்ச நாள் இருக்கிறாங்க. ஆனா யூதர்களுடைய நேச்சர் என்ன, கொஞ்ச நாள் அந்த சூட்ல கொஞ்ச நாளைக்கு இருப்பாங்க, மீண்டும் அந்த குரோதம் அவர்களை விட்டுவிட மாட்டாள். அல்லாஹ் குர்ஆன்ல பல இடங்களில் சொன்னான், ஹசதம் மின் இந்தி அன்ஃபுஸஹிம், அவர்களுடைய உள்ளத்திலே எழுந்த குரோதத்தின் காரணமாக, வெறுப்பின் காரணமாக, பொறாமையின் காரணமாக. பொறாமையில முதல் தரத்திலே இருந்து கணிக்கப்படக்கூடியவர்கள் தான் யூதர்கள். யூதர்கள் உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் சொன்னோம், மதீனாவில் இருக்கக்கூடிய அரபியர்களுக்கு யூதர்களுக்கு இடையில பிரச்சனை வந்த நேரத்தில் என்ன தெரியுமா சொல்லுவாங்க, கொஞ்சம் காலம் பொறுங்க, கடைசி நபி எங்கட கோத்திரத்தில் வருவார், வந்ததுக்கு பின்னாடி அவரோட சேர்ந்து நாங்கள் உங்களை எதிர்ப்போம் என்றே சூளுரை சொல்லிக் கொண்டிருந்தவர்கள் தானே யூதர்கள் மதீனாவில். ஆனால் நிலைமை மாறியது. அரபியர்களுக்கு மத்தியில் அல்லாஹு தஆலா கடைசி நபியை அனுப்பின ஒரே காரணத்தினால். அல்லாஹ் என்ன சொன்னான், ஹஸதம் மின் இந்தி அன்ஃபுஸஹிம், வேற ஒன்றும் இல்லை. முகமது எப்படி விளங்கிக்காங்க, தங்களுடைய பிள்ளைகளை அவங்க எப்படி அடையாளம் கண்டு வச்சிருக்கிறாங்களோ அது போன்று அவர்களுடைய வேத வாக்குகள்ல நபியை பற்றிய முழு விவரமும் சொல்லப்பட்டிருக்கு. அங்க அடையாளங்கள்ல இருந்து இப்படிப்பட்டவர், இந்த குணத்தையுடையவர், இந்த இப்படி பேசக்கூடியவர், இப்படி செய்யக்கூடியவர் என்று எல்லாம் சொல்லப்பட்டு இருந்து பெரிய எதிர்பார்ப்போட தான் இருந்தாங்க, வந்துடுவாரு, இன்னைக்கு வருவாரு, நாளைக்கு வருவாரு. ஆனா வந்தது எங்க, அரபியர்கள் வந்தார் என்ற ஒரே காரணத்தினால நபியை மறுக்க எதிர்க்க ஆரம்பித்தவர்கள் தான் யூதர்கள். ஆகவே அவர்களோட உள்ளத்தில் அந்த குரோத உணர்வு நாளை மறுமை வரைக்கும் இருந்து கொண்டுதான் இருக்கும். அது அவர்களுடைய சுபாவம், அல்லாஹு தஆலா அவர்களுடைய சுபாவமாக அதை ஏற்பாடு செய்து விட்டான். ஆகவே இந்த அடிப்படையில் அந்த யூதர்கள் ஒரு காலம் என்ன செய்கின்றார்கள், அந்த குரோதத்தை மறைத்துக் கொண்டே நபியோட கொஞ்சம் சமாதானமாக இருப்போம் என்று இருந்தே ஓரளவு ஒரு நிம்மதியான சூழல் மதீனாவிலே நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் என்னவாகின்றது, ஹைபர்ல இருந்து துரத்தப்பட்ட அல்லது ஹைபர்ல இருக்கக்கூடிய எஞ்சி இருந்த சில ஹைபர்ல ஏற்கனவே மதீனாவிலே இருந்து வெளியேற்றப்பட்ட பனு கைனுகா பனு நதீர் கோத்திரத்தினர்கள் ஒரு சாரார்கள் ஹைபர்ல போய் குடியிருந்தார்கள். அப்ப இந்த ஹைபர்ல இருக்கக்கூடிய யூத கோத்திரத்தினர்கள் என்ன செய்கின்றார்கள், இனியும் அவர்களுடைய உள்ளத்தில் வெறுப்பு தீரவில்லை, நபியிடத்தில் பழி வாங்க வேண்டும், இவ்வளவு எங்களுடைய சொந்த இடங்களில் இருந்து எங்களை வெளியேற்றி விட்டு வெளியூரில் இருந்து வந்த முகமது தன்னுடைய ஆட்சியை அமைத்து இந்த இடத்தை மதீனாவை கைப்பற்றி இருக்கின்றாரே, இதை நாங்கள் மீட்டு எடுக்க வேண்டுமே என்ற ஆசை அவர்களுடைய உள்ளத்தில் இருந்து கொண்டிருந்தது. எப்பொழுதுமே இருந்து கொண்டிருந்தது. அந்த அடிப்படையில் என்ன செய்கின்றார்கள் இவர்கள், என்ன செய்கின்றார்கள், ஒரு சூழ்ச்சியை தீட்டுகின்றார்கள், ஒரு திட்டத்தை தீட்டுகின்றார்கள். என்ன திட்டம் என்று சொன்னால், 20 வாலிபர்களை தெரிவு செய்தார்கள். 20 நல்ல வாலிபர்களை, தலைவர்கள், அவர்கள் இருந்த தலைவர்களை தெரிவு செய்கின்றார்கள். 20 பேர்களை, யூதர்கள் 20 பேர்களை தெரிவு செய்து என்ன செய்கின்றார்கள், குறைசி காவிர்களிடத்தில் அனுப்புகின்றார்கள். மக்காவுல குறைசி காவிர்கள் அனுப்புறாங்க, நீங்க முகம்மதை எதிர்த்து போரிட வேண்டும், கண்டிப்பாக முகம்மதை எதிர்த்து போரிடுவதற்காக வேண்டி படையை தயார்படுத்துங்கள். நீங்க மக்காவுல அதை சூழ உள்ள கிராமங்களில் இருந்து ஒரு பெரிய படையை திரட்டி வாருங்கள், நாங்கள் மதீனாவை சூழ உள்ள அரபியர்களையும் தூண்டிவிட்டு நாங்களே இங்கு ஒரு பெரிய படையை தயார் செய்து வைக்கின்றோம், இரு சாராரும் இணைந்து மக்காவை மதீனாவை ஆக்கிரமித்து இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட வேண்டும், இவர்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து இவர்களுடைய கதையை முடிக்க வேண்டும் என்று குறைஷிகளுக்கு ஒரு தூதை செய்தியை அனுப்ப, அவர்களும் பார்த்தார்கள் பத்ருடைய அந்த இழப்பை ஈடு செய்வதற்கோ உகதிலே கொடுக்கப்பட்ட சூளுரையை நிறைவேற்றுவதற்கோ அரிய ஒரு வாய்ப்பு கிடைக்கவில்லை, இப்போ ஒரு பெரிய ஆஃபர் கிடைச்சிருக்குது, ஏன் மதீனாவுலே ஒரு பெரிய படை தயாராகுவதாகவும் நாங்களும் ஒரு படையை தயார் செய்து போனோம் என்று சொன்னால் அந்த மதீனாவை ஆக்கிரமித்து விடலாம், மதீனாவை ஆக்கிரமித்து உள்ளே நுழைந்து ஒரு பெரிய அநியாயத்தை செய்து நபியின் தோழர்களையும் அழித்தொழித்து விடலாம் என்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட உடனடியாக இந்த யூதர்களுடைய திட்டத்துக்கு இவர்கள் தலை சாய்த்து விடுகின்றார்கள். ஆம், அதை நாங்கள் பார்த்துக் கொள்கின்றோம் என்று சொல்லிவிட்டு இந்த அனுப்பப்பட்ட தூதுக்குழு 20 பேர்களும் மீண்டும் திரும்பி வரக்கூடிய வழியிலே ஏற்கனவே சொன்ன அந்த கத்தபான் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள், அவங்களும் மதீனாவை சூழ இருந்த கோத்திரங்களில் முக்கியமான ஒரு கூட்டமாக இருந்தார்கள், ஒரு பெரிய கபீலாவாக இருந்தார்கள். அவர்கள்ட்டையும் வந்து என்ன செய்தார்கள், இதே போன்று குறைசிகளை தூண்டிவிட்டதை போன்று அவர்களையும் தூண்டிவிட அவர்களும் என்ன செய்கின்றார்கள், பிரச்சனை இல்லை, நாங்கள் என்ன செய்வோம், நாங்களும் எங்களுடைய படையை தயார்படுத்துவோம். அப்ப இதனால் தான் இந்த யுத்தத்துக்கு என்ன பெயர் வைக்கப்பட்டிருக்கின்றது, கஸ்வத்துல் அஹ்சாப். அஹ்சாப் என்று சொன்னால் கூட்டுப்படை, அலையன்ஸ் என்று சொல்றோம், இந்த கூட்டுப்படை இன்னைக்கு இருக்குதா இல்லையா, எத்தனையோ விதமான, அது அந்த பழைய காலத்து முறைதான், புதியது எல்லாம் கிடையாது. பல கூட்டுப்படையினர்கள் சேர்ந்து ஒரு சமுதாயத்தை, ஒரு இனத்தை அழிப்பதற்காக வேண்டி அணிதிரழுவது, இதே காவிர்களுடைய பழைய நிலைமைதான். சரி, எப்படி இருந்தாலும் அந்த கூட்டுப்படை, அதுக்கு ஹந்தக் என்ற ஒரு பேரும் வரலாற்றிலே சொல்லப்படுகின்றது. ஏனென்று சொன்னால் நபி அவர்கள் அகலியை தோண்டி மதீனாவை பாதுகாப்பதற்காக வேண்டி ஒரு புதிய ஒரு யுத்த தந்திரோபாயத்தை நபி அவர்கள் கடைபிடித்ததன் காரணமாக அதுக்கு கஸ்வத்துல் ஹந்தக் என்ற பேரும் வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் இந்த கத்தபான் கோத்திரத்தினர்களிடையும் வந்து அவர்களையும் குழப்பி விடுகின்றார்கள். அவர்களையும் குழப்பி விட்டதும் என்ன செய்கின்றார்கள், அவர்களும் தயாராகி விடுகின்றார்கள், நாங்களும் இதற்கு தயார் என்று சொன்ன நேரத்திலே, அப்ப தென்புறத்தில் மதீனாவில் இருந்தே தென்புறத்தில் இருக்கக்கூடியதான் எங்க மக்கா, மக்காவுல இருந்தே சுமாராக 4000 பேர்கள் கொண்டு ஒரு பெரிய படையை அபு சுபியான் திரட்ட, சிஹாமா கோத்திரத்தினர்கள் எனும் கினானா குறைஷே போன்ற எல்லா கோத்திரத்தினர்களையும் சென்றே அவர்களை எல்லாம் திரட்டி சுமாராக 4000 பேர்கள் கொண்ட ஒரு பெரிய படையை திரட்டி அப்படியே என்ன செய்கின்றார்கள், பனு சுலைம் என்று சொல்லக்கூடிய மர்ரு பஹ்ரான் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு வந்து அங்க பனு சுலைம் கோத்திரத்தினர்களும் இவங்களோட சேர்றாங்க. இப்ப பனு சுலைம், கினானா, திஹாமா, திஹாமா வாசிகள்ல இருந்து அவர்களுடைய அதாவது நட்பு உறவுகள் வைத்திருந்த ஹலீஃபுகள், ஹலஃபாக்கள் என்று சொல்லக்கூடிய நட்பு உறவு வைத்த திஹாமாவுல இருந்த மக்கள், கினானா கோத்திரத்தினர்கள், குறைஷி, அதே போன்று மர்ரு பஹ்ரான்ல இருந்த பனு சுலைம் என்று சொல்லக்கூடிய கோத்திரத்தினர்கள், இந்த எல்லா கோத்திரத்தினர்களும் சேர்ந்து சுமார் 3-4 கோத்திரத்தினர்கள் சேர்ந்து 4000 பேர்கள் கொண்டு ஒரு பெரிய படையை அபு சுஃபியான் திரட்டி வர, இது எந்த பக்கத்திலிருந்து வருது, மதீனாவுடைய தென்பகுதியிலிருந்து ஒரு பெரிய படையெடுப்பு, 4000 பேர்கள் கொண்டு ஒரு படையெடுப்பு. அதே போன்று கிழக்கு பகுதியில் இருந்து கத்தபான் கோத்திரத்தினர்கள், அவர்கள் பனு ஃபஸாரா, பனு ஃபஸாரா வந்து உயேனத்துபுனு ஹிஸன் என்று சொல்லக்கூடியவருடைய தலைமையில் பனு ஃபஸாரா கோத்திரத்தினர்கள், பனு முர்ரா கோத்திரத்தினர்கள், அல் ஹாரிஸ் இப்னு அவுஃப், அல் ஹாரிஸ் இப்னு அவுஃப் என்று சொல்லக்கூடியவர்களுடைய தலைமையில் பனு முர்ரா கோத்திரத்தினர்கள், அதே போன்று பனு அஷ்ஷா, பனு அஷ்ஷா கோத்திரத்தினர்கள், மிஸ்அர் இப்னு ருஹைலா என்று சொல்லக்கூடிய அந்த தலைவருடைய தலைமைத்துவத்தில், மிஸ்அர் இப்னு ருஹைலா என்று சொல்லக்கூடிய தளபதியுடைய தலைமைத்துவத்தில் பனு அஷ்ஷா கோத்திரத்தினர்களும், அதே போன்று பனு அசத் கோத்திரத்தினர்கள், இது போன்று இன்னும் பல கோத்திரத்தினர்கள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கூட்டுப்படை. அப்ப கிழக்கு பகுதியில் இருந்து இவ்வளவு பெரிய ஒரு படை, இவங்க சுமாராக 6000 பேர்கள். அந்த பக்கத்தில் இருந்து 4000 பேர்கள், அந்த பக்கத்தில் இருந்து 4000 பேர்கள். இப்ப இந்த படையுடைய மொத்த எண்ணிக்கை எத்தனை பேர்? சுமாராக 10000 பேர். இந்த 10000 பேர்களும் வந்த வேகத்தில் மதீனாவுக்குள்ள நுழைஞ்சாங்கன்னா, மொத்தத்தில் சொல்ல போனா மதீனாவுல அன்று இருந்தவர்களுடைய ஜனத்தொகை 10000 இல்ல. பெண்கள் சிறுவர்கள் எல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தாலும் 10000 பேர்கள் இல்ல. அப்படி ஒரு தொகை தான் மதீனாவுக்குள்ள இருந்தவர்கள். முஸ்லிம்கள் மதீனாவுக்குள்ள இருந்தவர்கள் 10000 விட குறைந்தவர்கள் தான் இருந்தார்கள். ஆகவே இப்படியான ஒரு பெரிய ஒரு சவால் முஸ்லிம்களை எதிர்நோக்கி வந்து கொண்டிருக்கின்றது. இதை அல்லாஹு தஆலா இந்த நிகழ்வை பற்றி குர்ஆனிலே அருமையான ஒரு சூரா, என்ன சூரா? சூரத்துல் அஹ்சாப். சூரத்துல் அஹ்சாப் என்று சொல்லக்கூடிய சூராவுடைய 9வது வசனத்தில் இருந்து நீங்கள் படித்து பாருங்கள். சுமாராக 24வது வசனம் வரைக்கும் தொடர்ந்து படித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், அந்த ஈமானிய சமுதாயத்துடைய மனோநிலை இந்த ஹந்தக்குடைய யுத்தத்தில் எப்படி இருந்தது? அல்லாஹு தாலாவுடைய உதவி இவர்கள் எதிர்பாராத புறத்தில் இருந்து எப்படி வந்து அந்த கூட்டு படையினர்களை அல்லாஹு தாலா எப்படி விரட்டி அடித்தான்? எதன் மூலமாக விரட்டி அடித்தான்? ஒரு காற்றின் மூலமாக அவர்களை விரட்டி அடித்து அவர்களுடைய இலக்கை அடைய முடியாமல் வெட்கித்து தலை குனிந்து அவர்கள் சிதறுண்டு செல்லும் அளவுக்கு அல்லாஹு தாலா அந்த ஹந்தக்குடைய யுத்தத்துடைய முடிவை அல்லாஹு தாலா மாற்றி அமைத்தான். இதற்கெல்லாம் காரணம் என்ன? அந்த ஈமானிய பலம், ஈமானிய அந்த உறுதியோட நபியும் சஹாபாக்களும் அந்த எதிரணியை மேற்கொண்டதன் காரணமாகத்தான். ஆகவே இந்த கூட்டுப்படை ஏற்கனவே சொன்னதை போன்றே நேரடியாக வந்து உள்ளே நுழைந்திருந்தாங்கன்னா யாரையும் வச்சிருக்காம முழு மதீனாவையும் அவர்கள் முழுமையாக எல்லா பேரையும் அழிச்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய படை தான் வந்தது. ஆனால் நபியவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் எந்த தாவாவுல எந்த பிரச்சாரத்தில் இருந்தாலும் அந்த பாதுகாப்பு என்று சொல்லக்கூடிய தற்பாதுகாப்பு என்ற பகுதிக்கு ஒரு பெரிய பொறுப்பை அவர்கள் வைத்திருந்தார்கள். அதுல மிகப்பெரிய கவனத்தை செலுத்திக் கொண்டுதான் இருந்தாங்க. அதுக்காக வேண்டி அவர்கள் துப்புகளை மக்களை ஆட்களை அனுப்பி இந்த தகவல்களை திரட்டி கொண்டிருப்பாங்க. அந்த காலத்தில் இந்த தொலைத்தொடர்பு சாதனங்கள் இப்படி பெரிய அளவில் இருக்கல, இப்படி மெசேஜ்கள் வர்ற போற மக்களின் மூலமாகத்தான் செய்திகள் திரட்டப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே நபி அவர்களுக்கு இந்த படையுடைய நகர்வு, இவங்க நகர்ந்து கொண்டு மதீனாவை நோக்கி ஒரு பெரிய படை வந்து கொண்டிருக்கின்றது என்ற செய்தி கேள்விப்பட்டதும் உடனடியாக உயர்மட்ட கூட்டத்தை நபி அவர்கள் கூட்டுகின்றார்கள். உயர்மட்ட கூட்டம்டா அன்சாரிகள்ல முஹாஜிர்கள்ல டாப் லெவல்ல இருக்கக்கூடிய முக்கியமான தோழர்களை உடனடியாக சபையை கூட்டுகின்றார்கள். இப்ப என்ன செய்யறது? ஆலோசனை கூட்டத்தை செய்கின்றார்கள். இப்ப வந்து இந்த படை எங்களை எதிர்த்து தாக்குவதற்காக வேண்டி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அதுவும் படையுடைய எண்ணிக்கை சுமாராக 10000 பேர்கள். இவர்களை எதிர்த்து தாக்குவதற்காக வேண்டி நாங்கள் மதீனாவுல இருந்து வெளியேறி சென்று தாக்குவதா, அல்லது உள்ளே இருந்து அவர்களை எதிர்த்து தாக்குவதா? உள்ளே இருந்து தாக்க முடியாது, இவ்வளவு பெரிய படை உள்ள வந்துட்டதுன்னு சொன்னா என்ன பண்றதுன்ற ஒரு பெரிய உக்கிரமான முறையில் அந்த ஆலோசனை கூட்டத்தை நபி அவர்கள் கூட்டி மிக நுணுக்கமாக ஆராய்கின்றார்கள். ஷூரா சபை ஆராயக்கூடிய நேரத்திலே சல்மானுல் ஃபாரிசி என்று சொல்லக்கூடிய பாரசீக பகுதியில் இருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்று ஒரு முக்கியமான ஒரு தோழர், அவருடைய இஸ்லாத்தை ஏற்ற வரலாறே ஒரு இனிமையான வரலாறே இல்லையா? அது ஆங்கிலத்தில் கூட ஒரு சிறிய நூலாக வழியாக இருக்கின்றது, அரபியில் இருந்தது டிரான்ஸ்லேட் பண்ணப்பட்டிருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ், எந்தெந்த வழிகளில் எல்லாம் சத்தியத்தை தேடி அலைந்து திரிந்து கடைசியாக இந்த ஏகத்துவத்தின் அரணுக்குள்ளே வந்து நுழைந்த அருமையான அழகிய சம்பவம் தான் அந்த சல்மானுடைய இஸ்லாத்தை ஏற்ற சம்பவம். வேறு சந்தர்ப்பங்களில் வசதி வாய்ப்பு கிடைத்தால் படிக்கலாம். அந்த சல்மான் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்னா குன்னா பி அர்தி ஃபாரிஸ், நாங்க ஆரம்ப காலத்தில் பாரசீகர்கள் அந்த பகுதியில் தான் நான் இருந்தேன். அதனால சல்மானுல் ஃபாரிசி அந்த பகுதியில் வந்து இதா ஹுஸர்னா ஹந்தக்னா அலைனா, எதிர்பாராத புறமாக எதிரிகள் வந்து எங்களை முற்றுகை இட்டு விட்டார்கள் என்று சொன்னா எங்களை இருப்பிடங்களுக்கு உள்ளே அவர்கள் வர முடியாதவாறு நாங்கள் எங்களை சூழ அகலிகளை தோண்டி நாங்கள் உள்ள கொஞ்சம் சேஃப்டியா இருந்து கொள்வோம். அகலிகளை தோண்டி உள்ள சேஃப்டியாக அவர்களுடைய குதிரைகளால் ஒட்டகங்களால் கடக்க முடியாத அளவுக்கு அகலமான முறையிலே ஆழமான முறையிலே அகலிகளை தோண்டி அந்த இடத்துல உள்ள கடைசி சாய்ஸாக இதை நாங்கள் செய்வோம் என்று ஒரு ஆலோசனை சொன்னதும் உடனடியாக நபி அவர்களுக்கு இது படுகின்றது. வேற சாய்ஸ் இல்லை, வேற ஒரு சாய்ஸ் கிடையாது. இப்ப வெளியே போயெல்லாம் தாக்கு பிடிக்கிற அளவுக்கு இல்ல, பெரிய படம் வந்துட்டு இருக்குதே. ஆகவே இந்த கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக ஏற்றுக்கொள்கின்றார்கள் என்று சொன்னால் இது ஒரு புதிய ஒரு யுத்த தந்திரோபாயம் என்ற முறையில் இது வந்து அந்த குறைஷி படையையும் இந்த கத்தபான் இந்த அரேபியர்களுடைய கூட்டு படையை வந்து திகைக்க செய்யுமேன் அவர்கள் எதிர்பாராத ஒரு யுத்த தந்திரோபாயம். யாருக்கும் இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், அந்த காரணத்தினால இதுல வந்து நமக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்புல உடனடியாக அந்த மஷூராவை நபி அவர்கள் சல்மானுடைய மஷூராவை ரதியல்லாஹு தாலான்ஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏற்றி உடனடியாக மக்களுக்கு சொல்லுகின்றார்கள், அகலியை தோண்ட ஆரம்பியுங்கள், அகலியை தோண்ட ஆரம்பியுங்கள். மதீனாவுடைய பெரும்பாலான பகுதிகள், அதாவது நான்கு பகுதிகள், மூன்று பகுதிகளையும் பெரும்பாலும் ஈத்தம் தோப்புகள், அதே போன்றே இந்த ஈத்தம் பழங்களை வந்து காயப்படக்கூடிய இந்த மேட்டு பகுதிகள், அந்த பகுதிகள் எல்லாம் உள்ள வர முடியாது. அப்போ ஒரு பகுதியில தான் இந்த அச்சுறுத்தல் இருந்தது, அதாவது வடக்கு பகுதியில் நடக்கின்றது, மதீனாவுடைய வட பகுதியில் தான் இந்த அச்சுறுத்தல் இருந்தது. அதனால அந்த பகுதியில் மாத்திரம்தான் அகலி, மதீனாவை முழுக்க சுத்தி அகலி தோன்றதா இருந்தா மாதக்கணக்கில் தோன்றாலும் தோண முடியாது. ஆகவே ஒரு பகுதி, மூன்று பகுதியும் சேஃப்டி தான், ஒரே ஒரு பகுதி மலை பகுதிகள்லாம் இருந்ததுனால மூன்று பகுதிகளும் சேஃப்டியாக இருக்கின்றது. ஒரு பகுதியில் தான் இந்த அகலியை தோண்ட வேண்டும் என்ற காரணத்தினால நபி அவர்கள் உடனடியாக உத்தரவு கொடுக்க ஒவ்வொரு கோத்திரத்தில் ஒவ்வொரு கூட்டத்தில் இருந்து பத்து பத்து பேர்கள் நாற்பது முழங்கள் தோண்ட வேண்டும். பத்து பத்து பேர்கள் சேர்ந்து நாற்பது முழங்கள், அதனுடைய அளவு எல்லாம் பின்னால வரும், அது எவ்வளவு அகலம் எவ்வளவு ஆழம் என்று சொல்லி இப்ப பெரிய ஒரு பொறுப்பு பாரிய பொறுப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. அதுவும் ஒரு குளிர்காலமாக இருந்தது, கடும் குளிரான காலமாக இருந்தது, வறுமையில வறுமையான ஒரு சூழல், வறுமையான ஒரு சூழல். பொதுவாகவே மதீனாவுல வந்து வசந்த காலம் எந்த காலம், வறட்சி காலம் தானே. ஏன் பேரீத்தம் பழங்கள் எல்லாம் அறுவடை செய்யறது இப்ப சம்மர்ல தான், அப்ப வின்டர்ல எல்லாம் என்ன கிடையாது, பெரிய அளவில் வியாபாரம் பிசினஸ் செய்யக்கூடியவங்க மாறி கால கோடை கால பிசினஸ்களை செஞ்சு அவங்க அவங்களோட வேலைகள் போகும். ஆனா பெரும்பாலும் விவசாயிகளுடைய இந்த அறுவடைகள் இதெல்லாம் நடக்கிற காலம் என்ன, பெரும்பாலும் பேரீத்தம் தோப்புகளை வச்சிருக்கக்கூடியவங்க அவர்களுடைய நல்ல பிசினஸ் முன்னேற்றமான காலம் வந்து கோடை காலம் தான். அதனால இந்த குளிர்காலத்தில் வந்து வறுமை கஷ்டமாகத்தான் பெரும்பாலும் இருக்கும். இந்த அடிப்படையில் கடும் குளிரான காலத்தில் இந்த ஹந்தக்கை தேட அதாவது வெட்ட வேண்டிய நிலைமை ஏற்பட்டது. புகாரியிலே இந்த செய்திகளை பார்க்கக்கூடிய நேரத்தில் சஹல் இப்னு ஸாத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நாங்க ஹந்தக் அகலிகளை வெட்டி கொண்டிருந்தோம், அதை வெட்டி வெட்டி அந்த மண் எல்லாம் எடுக்கணுமா இல்லையா, மண் எல்லாம் எடுத்து எங்களுடைய தோள்களில் சுமந்து கொண்டு அதை வெளியே கொண்டு போய் நாங்கள் கொட்டுவோம். கொட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுடைய நிலைமையை பார்த்து எங்களுக்கு ஆசை ஆர்வம் ஊட்டுவதற்காக வேண்டி என்ன சொல்வார்கள், அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா ஃபக்ஃபிர் லில் முஹாஜிரீன வல் அன்சார். இறைவா அல்லாஹும்ம லா ஐஷ இல்லா ஐஷுல் ஆகிரா, உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்வுதான், உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்வுதான். ஆகவே நீ முஹாஜிர்களுக்கும் அன்சாரிகளுக்கும் பாவ பிழை பொறுத்து விடுவாயாக என்று நபி அவர்கள் சொல்லிக் கொண்டு வருவார்கள். அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், அதாவது ஹந்தக்கை நாங்கள் தோண்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் தினம் காலையிலே அதிகாலையிலே வருகின்றார்கள். கடும் குளிர் நேரத்திலே நாங்கள் ஹந்தக்கை தோண்டிக் கொண்டிருக்கின்றோம். அந்த நேரத்திலே இந்த அன்சாரிகளுக்கு முஹாஜிர்களுக்கு யாருமே பணியாட்கள், அவர்களுடைய பணியாட்கள் என்று சொல்லும் அளவுக்கு அடிமைகள் யாரும் அவர்களுக்கு துணை செய்வதற்கு உதவி செய்வதற்கு இருக்கவில்லை, தாமாகவே தான் இந்த பணியை மேற்கொண்டு இருந்தார்கள். ஆகவே இவர்களுடைய கஷ்ட நிலைமையையும் வறுமையையும் பார்த்துவிட்டு நபி அவர்கள் ஒரு கவிதை போன்று பாடுகின்றார்கள், அல்லாஹும்ம இன்னல் ஐஷா ஐஷுல் ஆகிரா, இறைவா உண்மையான வாழ்க்கை மறுமை வாழ்வுதான், ஃபக்ஃபிர் லில் அன்சாரி வல் முஹாஜிரா, அன்சாரிகளுக்கும் முஹாஜிர்களுக்கும் நீ பிழை பொறுத்து விடுவாயாக என்று சொன்ன நேரத்திலே அந்த தோழர்களும் என்ன செய்கின்றார்கள், நபி அவர்களின் மீது கொண்ட அந்த அன்பின் காரணமாக அவர்கள் திருப்பி படிக்கின்றார்கள், நஹ்னுல் லதீன பாயஉ முஹம்மதா அலல் ஜிஹாதி மா பகீனா அபதா, நாங்கள் தான் முஹம்மதுடன் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம், அல்லாஹுடைய தூதரோடு நாங்கள் அறுதிமானம் பைஅத் செய்திருக்கின்றோம், வாழும் காலம் எல்லாம் எதிரிகளை எதிர்த்து ஜிஹாத் செய்வதற்காக நபியோட அக்ரிமெண்ட் செய்தவர்கள், அதனால் இதெல்லாம் எங்களுக்கு பெரிய பொருட்டு இல்லை என்று நபி அவர்களே என்ன செய்கின்றார்கள், நபி அவர்கள் பரிதாபப்பட்டு படித்ததற்கே இதெல்லாம் பெரிய காரியம் கிடையாது அல்லாஹுடைய தூதரே, நாங்கள் உங்களோட பைஅத் செஞ்சிருக்கிறோம், வாழும் காலம் எல்லாம் இந்த காவிர்களை எதிர்த்து போரிடக்கூடிய ஜிஹாதுடைய நிலைமை வந்தால் நாங்கள் போர் செய்வோம் என்று இப்படி படித்தார்கள். அதே போன்று பரா இப்னு ஆசிப் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களும் என்ன செய்கின்றார்கள், இந்த அகலிகளை தோண்டி மண்ணை சுமந்து செல்வார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபி அவர்கள் வேஸ்தி, அதாவது அவர்களுடைய மேலாடை அப்படியே தோல்ல போட்டு அதுக்கு மேல மண்ணை சுமந்து செல்வாங்க, அவர்களுடைய வயிறு புழுதியினால மறைந்திருக்கும், வயிற்று பகுதியெல்லாம் புழுதி படிந்து மறைந்திருக்கும் அளவுக்கு நபி அவர்கள் புழுதி வடிந்தவர்களாக அந்த மண்ணை சுமந்து செல்வதை பார்த்தோம். அவர்களுடைய உடம்புல அதிகம் ரோமம் உள்ளதை நான் கண்டேன் என்று சொன்னார்கள். அந்த நேரத்திலே அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாம் அவர்களுக்கு கிடைத்ததை பெருமிதமாக நினைத்து படித்த ஒரு பாடலை நபி அவர்கள் மீட்டி படித்தார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அப்துல்லாஹி இப்னு ரவாஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு இஸ்லாம் இந்த பெரிய வாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்து விட்டானே என்றே பெருமிதமாக படித்த ஒரு கவிதையை அந்த இடத்திலே அவர் நபி அவர்கள் திருப்பி படித்தார்கள். அல்லாஹும்ம லௌலா அன்த மஹ்தடைனா வலா தஸத்தக்னா வலா ஸல்லைனா ஃபன்ஸிலன் சகீனதன் அலைனா வஸப்பித்தல் அக்தாம இல்லா கைனா இன்னல் உலா راغبوا علينا وإن أرادوا فتنة أبينا إن الأولى قد بغوا علينا وإن أرادوا فتنة أبينا என்று சொல்லக்கூடிய அருமையான ஒரு கவிதை. என்ன சொல்கிறார்கள்? இறைவா, நீ இல்லை என்றிருந்தால் நமக்கு நேர்வழி கிடைத்திருக்க மாட்டார். உன்னால் தான் நமக்கு நேர்வழி. உன்னால் நீ உன்னுடைய அந்த ரஹமத்தினால் கருணையினால் தான் நாங்கள் தர்மம் செய்கின்றோம் தொழுகின்றோம் தர்மம் செய்கின்றோம் தொழுகின்றோம். இந்த நற்காரியங்களை எல்லாம் செய்வதற்கு உன்னுடைய துணை உன்னுடைய கருணைதான் காரணம். நீ இல்லை என்றால் நேர்வழியும் கிடையாது, தொழுகையும் இல்லை, தர்மமும் இல்லை. ஆகவே எங்களின் மீது உன்னுடைய அமைதியை எங்களுடைய உள்ளத்திலே போட்டு விடுவாயாக. எதிரிகளை சந்திக்க நேர்ந்து விட்டால் எங்களுடைய காட்களை நீ பலப்படுத்தி விடுவாயாக. இதோ இந்த மக்கள் திருப்பி திருப்பி சப்தமிட்டு படிப்பார்கள், இன்னல் உலா கத் பகவ் அலைனா, இதோ இந்த கூட்டு படையினர்கள் எங்கள் மீது அத்துமீறி வந்திருக்கின்றார்கள், அவர்கள் எங்களை குழப்பத்தில் பிரச்சனையில ஆளாக்குவதற்கு நேரிட்டார்கள் என்று சொன்னால், முன் வந்தார்கள் என்று சொன்னால் நாங்கள் அதை மறுத்திருப்போம், நாங்கள் அவர்களை எதிர்த்து போரிடுவோம் என்று நபி அவர்கள் அந்த கடைசி அடியை மாத்திரம் திருப்பி திருப்பி படிப்பார்கள். அப்ப இப்படியான நிலைமையில் அனஸ் ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மிகவும் ஒரு கஷ்டமான நிலைமையில் தான் இந்த அகலி யுத்தத்துக்காக வேண்டி தோழர்கள் தயாராகி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு இரண்டு கையளவு தொழில் கோதுமைகள் தான் கொடுக்கப்படும் சாப்பாட்டுக்காக. அதை எடுத்து வருவார்கள், அதை எடுத்து வந்து பழசிப்பட்ட எண்ணெயில ஏதோ குழப்பி அந்த சமையலை செய்வார்கள். அது வந்து தொண்டையில இறுகிக்கொள்ளும், அதுல இருந்து ஒரு துருவாடையும் வரும். இப்படி இதுதான் இவர்களுக்கு உணவாக இருந்தது, இதுதான் இவர்களுக்கு உணவாக இருந்தது, இவர்களுக்கு உணவாக இருந்தது. அபூ தல்ஹா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்றாங்க, நபியிடத்தில் நாங்க பசியை முறைப்பட்டோம், பசியை முறைப்பட்டு அல்லாஹ்வுடைய தூதரே கடும் பசியினால என்ன செய்து வைக்கின்றோம், கற்களை வயிற்றிலே கட்டி இருக்கின்றோம் என்று ஆடையை நீக்கி காட்டினோம். ஒரு கல் இருந்தது எங்கள்ல, பெரும்பாலான தோழர்கள் ஒரு கல்லை வச்சிருந்தாங்க, நபியவங்க அவங்களோட ஆடையை நீக்கினா ரெண்டு கல் இருந்தது. உண்மையான முன்மாதிரி சோர்களே, இதான் உண்மையான முன்மாதிரியாக நபிவங்க இருந்தாங்கல்ல. அல்லாஹுடைய தூதர்களே உங்களுக்கு அழகிய முன்மாதிரி என்றது. ஆகவே அந்த முன்மாதிரி நபியிடத்திலே சரியாக காணப்பட்டது. அவங்க எதுவும் எங்க சும்மா கமாண்ட் கொடுக்கக்கூடிய எங்க ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து கமாண்ட் கொடுக்கறதா இருக்கல, இன்றைக்கு யுத்த தளபதிகள் பேரு தான் அவங்களுக்கு. தளபதிகள்ல உடம்புல தூசாவதுபடுதா, போராளிகள் தானே ஃபீல்ட்ல இருந்து யுத்தம் பண்றது, அவங்க கமாண்டுகளை கொடுக்கிறது, செய்திகளை கொடுக்கிறது. காடு அரை வச்சு பார்த்துட்டு இருந்தே இந்த இடத்துக்கு இப்படி இப்படி அடிங்கன்னு சொல்லி ஏசி ரூம்ல இருந்து கமாண்ட் கொடுக்கிறது. ஆகவே அந்த நிலையில் இருக்கல, நம்பியவங்க களத்துல இருந்துதான் யுத்தம் செய்திருக்கின்றார்கள். ஆகவே இந்த அடிப்படையில் நபி அவர்களும் இரண்டு கற்களை வயிற்றிலே கட்டியவர்களாகத்தான் என்ன செய்து கொண்டிருந்தார்கள், அந்த அகல யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி கொண்டிருந்தார்கள். இதிலே பல அற்புதமான நிகழ்வுகள் நடந்ததையும் நாங்கள் வரலாற்று குறிப்புகளில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது, பல ஹதீஸ்களில் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. மிக முக்கியமான அற்புதங்கள் நடந்திருக்கின்றது. ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பார்க்கின்றார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் கடுமையான பசியோட தானே இந்த அகலி யுத்தத்துக்காக வேண்டி தயாராகி கொண்டு அவர்களும் இதிலே பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறாங்களே, கேட்க மாட்டாங்களே, அல்லாஹுடைய தூதரும் இதுல பங்கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் சொல்லி மனைவி கிட்ட போய், அப்ப ஜாபிர் ரழியல்லாஹு அன்ஹு கொஞ்சம் ஓரளவு வசதி இருந்தது, அவங்க போய் மனைவி கிட்ட சொல்றாங்க, உடனடியாக ஏதாவது ரொட்டி சமைங்க, ஒரு சிறிய ஆட்டை எடுத்து அறுத்தே ரகசியமா நபி சொல்றாங்க, உங்களோட குரூப் இருக்குதே, ஏ ஓர் டீமாக இருந்தா அவங்க செஞ்சுட்டு இருந்தாங்க, உங்களோட டீமை மாத்திரம் கூட்டிட்டு வாங்க, உங்களோட குரூப்ப அல்லாஹுடைய தூதரே உங்களோட குரூப்பை மாத்திரம் கூட்டிட்டு சமையல் தயாரா இருக்குது வீட்டுக்கு வாங்க, அவ்வளவுதான் சமையல், ஒரு சிறிய ஆடு, ஒரு கொஞ்சம் தொழில் கோதுமையை தயார் செய்து அதனால கொஞ்சம் ரொட்டி சுட்டு இருக்கிறாங்க, ஆகவே நீங்க மாத்திரம் வாங்க சொன்னதும் நபி அவங்க சொன்னாங்க, இதோ ஜாபிர் விருந்து போட்டிருக்கிறாரு, எல்லாரும் வாங்க. எங்க ஜாபிர்? ஜாபிர் விருந்து கலைக்கிறாரே, எல்லாரும் வாங்க. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹுடைய தூதர் முபாரக், அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முபாரக் என்ற அர்த்தம் என்ன? பரக்கத்து பெற்றவர்கள், அல்லாஹுடைய பரக்கத்தை பெற்றவர்கள். அல்லாஹுடைய தூதருடைய எல்லா உடல் உறுப்புகளும் அவர்களுடைய கழிவு பொருட்கள் உட்பட எல்லாமே நபி அதாவது தோழர்கள் அதை வைத்து பரக்கத்து அடைந்திருக்கின்றார்கள். இன்றைக்கு சில தலைவர்களுடைய உமிழ்நீர அவர்களுடைய சில அவர்களுடைய உதவு செய்து துப்புற தண்ணிய இதை வச்சு பரக்கத்து பெற பார்க்கிறாங்க. அது யாருக்கு இல்லை, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாத்திரம்தான் அந்த பாக்கியத்தை அல்லாஹு தஆலா கொடுத்தான். நபி அவர்கள் உதவு செய்து விட்டு அவர்களுடைய உடம்புல இருந்தே முகத்தை கழுவி கையை கழுவி அவர்கள் எச்சில் துப்பினா யாராவது ஒரு தோழருடைய கையில தான் வந்து விழும், அதை எடுத்து உடம்புல தடவி கொள்வார்கள். அந்த அளவு பரக்கத்து பெற்றவர்கள் தான் நபி அவர்கள். உயிர் வாழ காலத்தில், மௌத்துக்கு பின்னாலும் கிடையாது, உயிர் வாழ்ற காலத்தில் அந்த பரக்கத்தை அல்லாஹ் நபிக்கு மாத்திரம் கொடுத்திருந்தான். அந்த அடிப்படையிலே நபி அவங்க சொல்றாங்க, இதோ ஜாபீர் விருந்து கலைக்கிறாங்க, அழைக்கிறாரு, எல்லாரும் வாங்க, 1000 பேர்கள். எப்படி இருக்கும் விருந்து கொடுக்கிறவருக்கு பெரிய தடமாத்து ஒரு சங்கடமா இல்லையா? அப்படியே கொஞ்சம் போல ரொட்டியும் ஒரு ஆட்டரஜி ஒரு சிறிய ஆட்டு கறியும் செஞ்சிருக்கிறோம். இப்ப 1000 பேரை நபியும் அழைச்சிட்டு வர்றாங்க. அந்த இடத்துல முதல்ல இடம் இருக்குமா? கற்பனை பண்ணி பாருங்க. அப்ப அந்த எதை அகலி தோண்டக்கூடிய பணியில ஈடுபட்டவர்கள் சுமார் 1000 தோழர்கள், அவ்வளவு பேரை அழைச்சி வர்றாங்க. அவ்வளவு பேர் அழைச்சி வந்து எல்லா பேரும் சாப்பிடுறாங்க. எல்லா பேரும் அந்த சமைத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய கறியை உரட்டியை சாப்பிடுறாங்க. அதுல எந்த குறையையும் நாங்கள் காணவில்லை, எந்த குறையையும் நாங்கள் காணவில்லை. வபக்கியல் அஜீனு யுஹ்பஸு கமாஹு, அங்கே அந்த பிசைந்து வைக்கப்பட்ட மாவுல வந்து அங்க ரொட்டியை அவருடைய மனைவி தயார் செய்து கொண்டே இருக்கிறாங்க. அது அப்படியே இருக்கு, தயார் செய்து செய்து போடப்படுகின்றது. அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கிறாங்க. இறைச்சி இருந்த மாதிரி இருந்ததே, அதே போன்று உரட்டி முடியவே இல்லை, மாவு வந்து முடியவில்லை, அங்கே உரட்டி தயார் செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது. இப்படியாக எல்லா பேர்களும் 1000 தோழர்களும் 1000 தோழர்களும் பசியாறும் அளவுக்கு அந்த உணவு போதியதாக இருந்தது. இது பெரிய அற்புதம். இதுக்குதான் நாங்கள் முஜிசத் என்று சொல்கின்றோம், நபிக்கு அல்லாஹு தாலா கொடுத்த அற்புதம். அதே போன்று நுஃமான் இப்னு பஷீர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய சகோதரி வந்து கொஞ்சம் போல பேரீச்சம்பழங்களை எடுத்துக்கொண்டு வர்றாங்க. யாருக்கு? தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய மாமனாருக்கும் மாத்திரம். அவங்கவுங்க குடும்பத்து மக்கள் கொஞ்சம் கொஞ்சம் குடும்பத்து மக்களுக்கு வந்து உணவுகளை வீட்டுகளில் இருந்து சொந்தமாக கொண்டு கொடுத்துட்டு போவாங்க. இப்படி எடுத்துட்டு போற வழியில் நபி அவங்க பாக்குறாங்க, இந்த பெண்மணி வந்து கொஞ்சம் போல பேரீச்சம்பழத்தை எடுத்துட்டு போறாங்களே. நபி அவங்க கேட்கிறாங்க, கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொஞ்சம் போல எனக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டெடுத்து ஒரு ஆடையை விரித்து அந்த ஆடையில போட்டு மூடுகின்றார்கள். அந்த பேரித்தம்பழங்களை மூடுகின்றார்கள். மூடியதுக்கு பின்னாடி அந்த தோழர்கள் எல்லாத்தையும் அழைக்கிறாங்க. எல்லாரையும் அழைச்சி இதோ பேரித்தம்பழம் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்லி அவர்கள் சாப்பிட 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 அந்த ஆடையுடைய அந்த துணியுடைய பல பகுதிகளை இருந்து பேரித்தம்பழங்கள் கொட்டும் அளவுக்கு அதிலே பேரித்தம்பழம் நிரம்பி விட்டது. இதெல்லாம் இதெல்லாமே பரக்கத், நபியுடைய பரக்கத்தினால் ஏற்பட்டது. இதை விடவும் பெரிய அற்புதத்தை கேட்க வேண்டுமா? புகாரியில் வருகின்றது. ஜாபிர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, ஹந்தக்கை நாங்கள் தோண்டிக் கொண்டிருக்கின்றோம், கடுமையான பசி, 3 நாட்கள் சாப்பிடவில்லை. எப்படி இருக்கு? 3 நாட்கள் சாப்பிடாம தொடர்ந்து நாங்கள் இந்த அகலிகளை தோண்டிக் கொண்டிருக்கின்றோம். அதிலே ஒரு பெரிய பாறாங்கல் குறிக்கிடுகின்றது, ஒரு கற்பாறை குறிக்கிடுகின்றது. இதை எங்களால பலம் இல்லை, சக்தி இல்லை, இனி சுத்தியல்களை இந்த அதாவது ஆயுதங்களை தூக்கி அடிக்கிறதுக்கு கூட சக்தி இல்லை, அந்த அளவுக்கு நொந்து போயிருக்கிறாங்க. இப்படி வந்து நபிட்ட வந்து முறப்படுறாங்க. இந்த கல்லை அகற்றாம தொடர முடியாது, பணியை தொடர முடியாது. அல்லாஹுடைய தூதர் என்று சொன்னதுல நான் இறங்குகிறேன், நான் இறங்குகின்றேன் என்று நபி அவர்கள் இறங்க, நபி அவர்கள் இறங்கி அடிக்கின்றார்கள். அது அப்படியே தூள் தூளாகி விடுகின்றது அந்த பெரிய பாறைகள். அதற்கு பின்னாடி அவர்கள் தங்களுடைய பணியை தொடர்கின்றார்கள். இது புகாரியுடைய ரிவாயத்து. திருமிதியுடைய ரிவாயத்திலே வேறு விதமாக வந்திருக்கின்ற இந்த செய்தி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே இந்த செய்தி முறைப்பட்டதும் நபி அவர்கள் ஒரு சுத்தியல் போன்ற ஒரு ஆயுதத்தை எடுத்து வந்து பிஸ்மில்லாஹ் என்று ஒரு அடி அடிக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹ் என்று ஒரு அடி அடித்ததும் அதிலே ஒரு பகுதி பிளந்து விடுகின்றது. அல்லாஹு அக்பர் சொல்லுகின்றார்கள். அல்லாஹு அக்பர் உஸீது மஃபாதீஹ் ஷாமி வல்லாஹி இன்னி லஅன்ஸுரு குஸூரஹல் ஹம்ரஸ்ஸா என்ன சொல்லுகின்றார்கள். இதோ எனக்கு ஷாமுடைய சாவி குத்துகள், ஷாமுடைய சாவி குத்துகள், அந்த ஆட்சி என்னுடைய பொறுப்புக்கு கீழால் வந்து விட்டது. இப்ப இதை கேட்டுக்கொண்டிருந்தா சொல்லுவாங்க, என்னடா இது, 3 நாள் பசியில பட்டினியில கிடைத்து தோழர்களுக்கு எதுவும் உணவு கொடுக்க முடியாத நிலைமையில முகமது இருந்துட்டு என்ன இது உளர்றாரு, அப்படிதான் நினைப்பாங்க. இது வஹியுடன் பேசியவர்கள். உமா யன்திகு அனில் ஹவா, நபி அவர்களுடைய வார்த்தை எது? வஹி. இன் ஹுவ இல்லா வஹியும் யூஹா, வஹியோட தான் நபி அவங்க பேசுவாங்க. அப்ப வஹியுடைய செய்திதான் இது, வஹியுடைய செய்திதான். ஆகவே நபி அவங்க சொல்றாங்க, ஷாமுடைய சாவி கொத்துகள் இதோ எனக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அந்த ஷாமுலே, ரோமாபுரி, அந்த ரோமாபுரியுடைய சிவப்பு நிற மாளிகைகள் இந்த நேரத்தில் எனக்கு தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த கற்களை கடகினால் அல்லாஹு தஆலா அதை எனக்கு காட்டிக் கொண்டிருக்கின்றான். இரண்டாவது அடியை மடிக்கின்றார்கள், அல்லாஹ் அக்பர் என்று சொல்கின்றார்கள். பாரசீகர்களுடைய கோட்டைகள் எல்லாம் என்னுடைய பொறுப்புக்கு கீழால் வந்துவிட்டது. வல்லாஹி இன்னி லௌபுசுரு கஸ்ரல் மதாயினில் அபியல் ஆன், கஸ்ரல் மதாயின் அல் அபியல் ஆன், அந்த மதாயின் பாரசீகர்களுடைய மதாயின் மாளிகை, வெண்ணிற மாளிகை இதோ எனக்கு இப்பொழுது தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. மூன்றாவது அடியை மடிக்கின்றார்கள். பிஸ்மில்லாஹ், அல்லாஹ் அக்பர், உஅதீது மஃபாதீஹல் யமன், வல்லாஹி இன்னி லௌபுசுரு அப்வாப சன்ஆ மின் மகானி, சன்ஆவுடைய அந்த நுழைவாயில் எனக்கு தென்படுகின்றது, நுழைவாயில்கள் எனக்கு தென்படுகின்றது. இந்த இடத்திலே இருந்து சன்ஆவை நான் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன், அதுவும் எனக்கு தென்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அப்ப இந்த முக்கியமான மிகப்பெரிய நகரங்கள், மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள் யமன், அதே போன்று பாரசீக ரோமாபுரி, இதெல்லாம் பிற்காலத்திலே இஸ்லாத்துடைய பொறுப்புக்கு கீழால் வந்ததா இல்லையா? உஸ்மான் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவுடைய காலத்தில், உமருடைய ஆட்சி காலத்தில் இதெல்லாம் என்ன வந்தது? இஸ்லாமிய கிலாபத்துக்கு உள்ளே வந்துவிட்டது. இந்த ரிவாயத்து வந்து இப்னு இஸ்ஹாக்கிலும் வந்திருக்கின்றது. சல்மானுல் ஃபாரிசி ரதியல்லாஹு தஆலா அன்ஹுவர்களை தொட்டும். இப்படியாக நபியும் சஹாபாக்களும் என்ன செய்கின்றார்கள்? இந்த பணியிலே ஈடுபட்டு அவர்கள் அந்த பணியை முடித்து விடுகின்றார்கள், பணியை முடித்து விடுகின்றார்கள். பகல் நேரத்திலே அவர்கள் இந்த பணியிலே ஈடுபடுவார்கள், இரவுலே குடும்பத்திடத்திலே சென்று இப்படியாக இந்த பணியை நபி அவர்களுடைய கண்காணிப்போட முற்றும் முழுதாக முடித்து விடுகின்றார்கள். இப்படி இருக்க அந்த கூட்டுப்படை என்ன செய்கின்றார்கள்? ரூமா என்று சொல்லக்கூடிய இடம், ரூமா ஜுர்ஃப் ரானா என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு மத்தியில் வந்து குறைசி படையினர்களும் கத்தபான் கோத்திரத்தினர்கள், நஜீதில இருந்து வந்தவர்கள் 6000 பேர்கள் கொண்டவர்கள், தனப் தனப் நக்மா தனப் என்று சொல்லக்கூடிய இடத்திலையும், தனப் நக்மா என்று சொல்லக்கூடிய உஹதுக்கு பக்கத்தில் உள்ள பகுதியிலையும் அவர்கள் கூடாரமிட்டு விடுகின்றார்கள். அப்ப இரண்டு பக்கத்தில் இருந்து வந்தவர்கள், இந்த பக்கம் கிழக்கு பக்கத்தில் இருந்து வந்த கத்தபான் கோத்திரத்தினர்கள், அதே போன்றே தென் பக்கத்தில் இருந்து வந்த குறைசி கோத்திரத்தினர்கள், அவங்க எல்லாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துல ரெண்டு சாரார்களும் வந்து கூடாரமிட்டு விட்டு அதற்கு பின்னால் ஒரே நாளையில மதீனாவை நோக்கி வருவோம் என்றுதான் அவர்களுடைய எக்ரிமெண்ட். ஆனா அவங்க இதெல்லாம் எதிர்பார்க்கல, இப்படி அந்த கேட்பாடு எல்லாம் இருக்குது அவர்களுக்கு தெரியாது. இப்படியாக வந்த இந்த நிகழ்வை தான் அல்லாஹு தஆலா சூரத்துல் அஹ்சாபிலே சொல்லுகின்றான். அந்த இறை விசுவாசிகள் இந்த கூட்டுப்படையை, இந்த இராணுவ கூட்டுப்படையை கண்ட நேரத்திலே என்ன சொன்னார்கள்? இதைத்தான் அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் எங்களுக்கு வாக்களித்தது. அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் உண்மைதான் சொல்லி இருக்கின்றார்கள். இந்த காட்சி, இந்த கூட்டுப்படை வருகின்றது என்ற தகவல், அவர்கள் வந்துவிட்டார்கள் என்ற உறுதி இவர்களுக்கு கிடைத்ததற்கு பின்னால் இது இவர்களுடைய உள்ளத்தில் எந்த தளர்ச்சியையும், எந்த பின்னடைவையும், எந்த அதிர்ச்சியையும், எந்த பயத்தையும் போட்டு விடவில்லை. மாறாக வமா சாதகம் இல்ல ஈமானன் வதஸ்லீமா, இறை நம்பிக்கையையும் அல்லாஹுடைய தூதருக்கு முழுமையான கட்டுப்பாட்டையும் தான் இவர்களுடைய உள்ளத்திலே போட்டது. இதற்கு எதிர்மறையிலே நயவஞ்சகர்கள் இதை பார்த்துக் கொண்டிருக்கின்றார்கள். மதீனாவுல நயவஞ்சகர்கள் இருந்து பார்த்து கொண்டிருக்காங்க. இவர்கள் என்ன சொன்னார்கள்? நயவஞ்சகர்களும் அதே போன்று யாருடைய உள்ளத்திலே பலவீனம், அதுவும் நயவஞ்சகம் தான் பலவீனம், இந்த பயம் அச்சம் இருக்கின்றதோ அந்த பலவீனர்களும் அவர்கள் என்ன சொல்லிக் கொண்டார்கள்? அல்லாஹும் ரசூலும் நாங்க தான் வெத்துவோம் என்று சொல்லி சும்மா மனப்பால் குடிச்சு எங்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாங்க. பாருங்க வந்திருக்கிற படையுடைய சைஸ பாருங்க, என்ன சொன்னாங்க? அழிய போறோம், இப்ப கதை முடிய போகின்றது. இவருக்கு ரோமாபுரியுடைய மாளிகைகள் தெரியுதான், யமன் சன்ஆ மாளிகைகள் நுழைவாயில்கள் தெரியுதான், இதெல்லாம் நடக்க போகுதா? இதோ இன்னும் கொஞ்ச நேரத்தில் கதை முடிய போகுது, பெரிய படம் வந்துட்டு இருக்குது என்று சொல்லி நயவஞ்சகர்கள் சொன்னாங்க. ஆனால் இறை விசுவாசிகளை பொறுத்தவரையில் இதோ அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் வாக்களித்த அந்த வாக்கு உறுதியாகிவிட்டது, அவர்களுடைய ஈமான் இன்னும் பலமானது என்று அல்லாஹு தஆலா அந்த நிகழ்வை சித்தரிக்கின்றான். அது சம்பந்தமாக வந்த அடுத்த வசனங்களை இன்ஷா அல்லாஹ் இந்த அடுத்த அமர்வுல இன்ஷா அல்லாஹ் எங்களுக்கு பார்க்கலாம். இத்துடன் எங்களுடைய தலைப்பை நாங்கள் நிறுத்திக் கொள்வோம். ஆஹுரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.